And many people would like to follow Jesus in his ministry.
அநேகர் இயேசுவை அவருடைய ஊழியத்தை பார்த்து செய்ய வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள்.
Supposing you have never been to school.
ஒருவேளை நீங்கள் பள்ளிக்கூடமே போனதில்லை.
And maybe I have. So you decide to follow me.
ஆகினாலே நீங்கள் என்னை பின்பற்ற ஆயத்தமாகிவிட்டீர்கள்.
And you join school.
ரெண்டு பேரும் பள்ளியிலே சேர்ந்தோம்.
Which class will you join?
நீங்கள் எந்த பள்ளி எந்த வகுப்பிலே சேருவீர்கள்?
I am in 11th standard. Will you come to 11th standard straight away?
நான் ஏற்கனவே 11 வகுப்பு வரைக்கும் படித்து விட்டேன். நீங்க இப்பதான் பள்ளிக்கூடத்துக்கு வருகிறீங்க. என் கூட என்ன பின்பற்றுங்கன்னு சொன்ன உடனே என் கூட 11th வகுப்புக்கு வரப்போவீங்களா?
நோ,
இல்லை.
You have to start in the kindergarten.
முதல்ல கிண்டர்கார்டன், முதல்ல ஆரம்ப பள்ளியில சேர.
12 years ago I also started in kindergarten.
ஏனந்த 12 வருஷத்துக்கு முன்னால நானும் அந்த ஆரம்ப பாடத்தை தான் படித்தேன்.
So in the same way when we say we are going to follow Jesus.
அதே போலதான் நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன் என்று சொல்லும்போது,
how can we straight away jump to what he became at the age of 30?
அவர் 30வது வயசுல அவர் என்ன செய்தாரோ அதை போய் நாம் எப்படி செய்வது?
Without going through all those years he lived in Nazareth.
நாசரேத்தூர்ல அந்த 30 வருஷமா அவர் கஷ்டப்பட்டு வாழ்ந்த அந்த வாழ்க்கை.
I was converted last week.
போன வாரம் தான் நான் இயேசு ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்.
And today I want to go and heal the sick and raise the dead and do all types of things.
இன்னைக்கு போய் நான் மரித்தோரை உயிரோட கூட எழுப்பணும், இன்னும் வியாதியஸ்தர சுகமாக்கணும்.
Multiply the loaves to feed the people.
அப்பத்தை பெரிதாக்கி 5000 பேருக்கு நான் கொடுக்கணும்.
Would you like to walk on the water like Jesus?
இயேசு தண்ணீர்ல நடந்தது போல நடக்கணும்.
You know, we like to follow Jesus in those exciting parts of his ministry which will bring us honor from other people that we are great people.
இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் ஆச்சரியமாய் செய்த அற்புதங்களை நாம் முதல்லேயே செய்து எல்லா மக்களுக்கும் என்னை பாருங்கள், நான் எவ்வளவு பெரிய ஊழியம் செய்கிறேன் என்று காண்பிக்க விரும்புகிறார்.
No, that is not where we begin.
அங்கு ஆரம்பிக்கிறது அல்ல நாம்.
Yeah, God can do many things through us, many miracles through us.
நம்ம மூலமா ஆண்டவர் அற்புதங்களை செய்யலாம்.
But he has to prepare us first.
முதலாவது ஆண்டவர் உங்களை என்னையும் ஆயத்தப்படுத்தணும். கைவேட்டு கதரை துதிப்பாமே.
If he does a miracle through you without preparing you first.
முதலாவது உன்னை ஆயத்தப்படுத்தாமல் நீ அற்புதங்களை செய்தால்,
that miracle will destroy you.
அந்த அற்புதமே உன்னை அழித்துவிடும்.
You will become so proud.
நீங்க ரொம்ப பெருமையா மாறிடுவீங்க.
That after you do the miracle you will go to hell.
நீங்க பெருமையா மாறிட்டா அற்புதம் செய்தும் நரகத்துக்கு முதல் ஆளா போயிருவீங்க.
God wants to save you from that.
ஆண்டவர் உன்னை அதிலிருந்து ரட்சிக்க விரும்புகிறார்.
So first of all he has to teach you to be humble.
முதலாவது நீ தாழ்மையா இருக்க கற்றுக் கொடுக்க விரும்புகிறார்.
So that when God uses you, your head does not become big.
நீங்கள் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தினால் உங்க தலை அதுக்கு பெருசா மாறாது.
Now I told you in the last meeting,
கடந்த கூட்டத்தில் சொன்னேன்,
that God will always be on your side against the devil.
ஆண்டவர் எப்பவும் உன் பக்கத்தில் தான் இருப்பார், பிசாசு பக்கம் போக மாட்டார்.
Now we never read in the New Testament that Jesus was against adulterers or murderers.
கொலைகாரர்களுக்கும் விபச்சாரக்காரர்களுக்கும் ஆண்டவர் எதிராக இருந்ததை பார்க்க முடியாது.
No, he came to save sinners.
அவர்களை ரட்சிக்க தான் இயேசு வந்தார்.
But do you know in the New Testament the Bible does say that God opposes one type of person.
ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு ஆட்களுக்கு எதிர்த்தே நின்றார் என்று நீங்கள் வேதத்தில் படிக்கணும்.
Not the murderer or the thief or the sinner.
கொலைகாரர்களுக்கும் கள்ளர்களுக்கும் விபச்சாரக்காரர்களுக்கும் அவர் விரோதமாக நிற்கவில்லை.
But
ஆனால்
we read in 1 Peter 5 and verse 5.
1 பேதுரு 5:5 நாம் பார்க்கிறோம்.
There is only one type of person whom God opposes.
ஒரே ஒரு ஆள் ஆண்டவர் எப்பவும் எதிர்க்கிறார்.
That is always true.
அது எப்பொழுது உண்மை.
And never forget that.
அதை நீங்க மறக்கவே கூடாது.
If you are like that, I don't care who you are, God will oppose you.
நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாயிருந்தால், நீங்கள் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் உங்களுக்கு விரோதமாய் நிற்பார்.
God opposes the proud.
ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
Did you hear that?
நீங்கள் அதை கேட்டீர்களா?
God is opposed to the proud.
தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
Does it say God is opposed only to proud unbelievers?
ஆண்டவர் பெருமை உள்ள அவிசுவாசிகளுக்கு எதிர்த்து நிற்கிறாரா?
What about proud believers?
பெருமை உள்ள விசுவாசிகள் எப்படி?
What do you think?
அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க?
The Bible says God is opposed to all the proud.
வேதம் சொல்கிறது பெருமை உள்ளவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்பார்.
See, this is a law.
இது ஆண்டவருடைய சட்டம்.
You cannot change it.
அதை நீங்க மாற்ற முடியாது.
There is a law in the world called the law of gravity.
உலகத்தில் ஒரு சட்டம் இருக்குது, புவியீர்ப்பு சக்தி.
Supposing you go to the top of this building,
இந்த கட்டடத்துக்கு மேல நீங்க போய்
an unbeliever,
நீங்க ஒரு அவிசுவாசி,
an unbeliever jumps off the roof,
ஒரு அவிசுவாசி மேல இருந்து கீழே குதிக்கிறார்.
What will happen?
என்ன நடக்கும்?
He'll come straight down,
நேர கீழே வந்துருவார்.
And break his head,
அவருடைய தலையை உடைச்சிருவார்.
Now a believer says, I am a believer,
விசுவாசி சொல்றானா, இப்போ ஒரு விசுவாசி,
I will jump off,
நான் குதிக்கலாம்.
What will happen?
என்ன நடக்கும்?
Same thing.
அதேதான் நடக்கும்.
Because the law of God does not change whether you are believer or unbeliever.
நீங்க விசுவாசியோ அவிசுவாசியோ தேவ சட்டம் மாறுவதில்லை.
You understood that?
நீங்க அதை புரிஞ்சுகிட்டீங்களா?
Yes or no?
ஆமாவா இல்லையா சொல்லுங்க.
Okay, now listen to this law.
இப்ப இந்த சட்டத்தை கவனிங்க.
God is opposed to the proud.
ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்.
Here is an unbeliever who is proud.
அவிசுவாசி பெருமையா இருக்கிறான்.
God opposed means he's pushing him back all the time.
ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்றால் அவனை தள்ளுகிறார்.
He's pushing him back.
அவனை தள்ளுகிறார்.
Now here is another believer who becomes proud.
இப்போ ஒரு விசுவாசி பெருமையா மாறிட்டார்.
What will God do to him?
ஆண்டவர் அவனை என்ன செய்வார்? அவனை தட்டி கொடுப்பார்.
He'll push him back.
அவனை பின்ன தள்ளுவாரா?
When I am humble, what does God do?
நான் தாழ்மையா இருந்த ஆண்டவர் என்ன செய்வார்?
He comes behind me and pushes me forward or lifts me up.
என்ன ஆண்டவர் பின்னால வந்து முன்னால தள்ளி எல்லாத்த உயர தூக்குவார்.
Now tell me, do you want God to be underneath you, pushing you up or pushing you down? Which do you want?
ஆண்டவர் உன்னை தூக்கி மேலே கொண்டு போக விரும்புகிறாயா, இல்லாவிட்ட உன்னை கீழே தள்ள விரும்புகிறாயா?
You want him to support you?
ஆண்டவர்
then you must have one quality till the end of your life.
உன்னுடைய முழு வாழ்க்கையிலும் ஒரே ஒரு குணத்தை நீ பின்பற்றணும்.
What is that?
அது என்ன குணம்?
Humility.
தாழ்மை. எல்லாரும் சொல்லுங்க.
Even if you don't know the Bible,
உங்களுக்கு வேதமே தெரியாட்டாலும்,
never mind, God will still support you.
கர்த்தர் உனக்கு பாதுகாப்பா இருப்பார்.
There is no verse in the Bible which says God opposes those who don't know the Bible.
வேதத்தை தெரியாத ஆட்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார்னு எங்கேயும் வேதம் பைபிள்ல இல்ல.
God opposes only one type of person.
ஒரே ஒரு குறிப்பிட்ட ஆட்களுக்கு எதிர்த்து,
proud people,
பெருமை உள்ளவர்கள்.
And it doesn't matter whether you are believer, unbeliever, pastor, bishop, archbishop, pope. God will oppose you if you are proud.
போப்பா இருந்தாலும், ஆர்ச்பிஷப்பா இருந்தாலும், நீ பிஷப்பா இருந்தாலும், நீ பாஸ்டரா இருந்தாலும், நீ பெருமை உள்ளவனா இருந்தா உனக்கு அவர் ஏற்றுதான் நிற்பார்.
I can preach about it, and if I am proud, God will oppose me also.
நான் இதை குறித்து ரொம்ப ஆணித்தரமா பிரசங்கிக்கலாம், நான் பெருமையா இருந்தா ஆண்டவர் எனக்கு ஏற்றுதான் நிற்பார்.
There is no respect of persons with God.
ஆண்டவருக்கு முன்னால பட்சபாதமே கிடையாது.
I can be the most spiritual man in the world. If I jump off the roof, I'll also fall down.
நான் இந்த உலகத்திலே பெரிய ஆவிக்குரிய மனுஷனா இருக்கலாம், நானும் மாடியிலிருந்து குதிச்சா கீழே தான் விழுவேன்.
The law is the same.
எல்லாருக்கும் சட்டம் ஒன்றுதான்.
God exalts the humble and he pushes down the proud.
ஆண்டவர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிறார்.
Hallelujah. Please remember that.
இதை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ளுங்க.
Even if I don't know the Bible, I want to be humble.
எனக்கு வேதமே தெரியாட்டாலும் பரவாயில்ல, நான் தாழ்மையாயிருப்பேன்.
If I am not so holy, God will still support me if I am humble.
நாம் இன்னும் பெரிய பரிசுத்தமான மாறல, ஆனா தாழ்மையா இருந்தா ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.
In many places I go, I tell them the three secrets of the Christian life.
அநேக இடங்களுக்கு போகும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மூணு ரகசியங்களை நான் சொல்லுவேன்.
You want to learn it?
அதை கற்றுக்கொள்ள விரும்பினா?
Number one,
முதலாவது
humility,
தாழ்மை.
Number two,
இரண்டாவது
humility,
தாழ்மை.
What is number three?
மூணாவது என்னது?
You all know it.
Ella 3 point vechitinga. 3 point
secrets of the Christian life.
மூணு காரியம் தாழ்மை, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம்.
இஃப் யூ ஹவ் லேர்ன்ட் தட்,
அதை கற்றுக்கொண்டா,
யூ ஹவ் லேர்ன்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் இன் த கிறிஸ்டியன் லைஃப்.
கிறிஸ்தவ வாழ்க்கையில படிக்க வேண்டிய முக்கியமான பாடத்தை படிச்சு முடித்துட்டோம். கை வைத்து கத்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா.
See, if God pushes me up, I will go faster than any rocket you have seen in the newspaper or television.
ஆண்டவர் என்ன மேல தூக்குகிறார் என்றால், இந்த உலகத்தில் எவ்வளவு வேகமா பறக்கிற ராக்கெட்டை விட அதிக வேகமாய் போக முடியும்.
Yes or no?
ஆமாவா இல்லையா சொல்லுங்க.
And if God pushes me down,
ஆண்டவர் என்ன கீழே தள்ளினா,
I will go into hell quicker than any other way.
வேற யாரும் நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் போறதை விட வெகு சீக்கிரமா போய் நரகத்துல சேர்ந்துடும்.
So my brothers and sisters,
என் அருமை சகோதர சகோதரிகளே,
make it your goal in life that God will always push you up.
உங்க வாழ்க்கையில ஒரு குறிக்கோள் இருக்கட்டும், நான் தாழ்மையா இருப்பேன், ஆண்டவர் என்னை தூக்கட்டும்.
Now I will tell you the sad story I have seen with many young people in this country.
இந்த தேசத்தில் உள்ள அநேக வாலிபர்களை பார்த்திருக்கிறேன்.
I have seen people who were really humble young brothers devoted to the Lord.
நான் இந்த தேசத்திலே தன்னை ஆண்டவருக்கு அர்ப்பணித்த உண்மையான தாழ்மை உள்ள வாலிபர்களையும் பார்த்திருக்கிறேன்.
Really God was pushing them up.
ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிறார்.
And I see the same person 10 years 20 years later.
அதுக்கப்புறம் அதே ஆள் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு பிறகு.
It's different story.
அவர் வித்தியாசமானார்.
God is pushing them down.
அவள ஆண்டவர் கீழே தள்ளறது.
I mean they may have become big people in the Christian world.
ஆனா அவங்க கிறிஸ்தவ உலகத்துல பெரிய ஆட்கள்.
But there is no anointing.
ஆனா அவங்களுக்குள்ள அபிஷேகம் இல்ல.
Their words do not come with the force of the Holy Spirit.
பரிசுத்த ஆவியானவர் மூலமா அவருடைய வார்த்தைகள் வல்லமையோடு வருகிறது இல்லை.
Supposing I preached in a certain way 25 years ago.
25 வருஷத்துக்கு முன்னால ஒரு ஒரு வழியில நான்
the Holy Spirit was taking my word home to people's heart.
பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுடைய இதயத்துக்குள்ளே வார்த்தையை கொண்டு போனார்.
And now I am preaching and the Holy Spirit is not taking the words home to people's heart.
பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது ஜனங்களுடைய இதயத்துக்குள் அந்த வார்த்தையை கொண்டு போகவில்லை என்றால்,
what have I lost?
நான் எதை இழந்திருக்கிறேன்?
I have lost the anointing.
நான் அபிஷேகத்தை இழந்து விட்டேன்.
I can still be a preacher.
நான் இன்னும் பிரசங்கிக்கலாம்.
I can still be general director of some great Christian organization.
ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனத்தினுடைய பெரிய டைரக்டராக இருக்கலாம்.
But the Holy Spirit is not supporting me anymore.
பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பின்னாலே இருந்து அவர் என்னை தாங்குகிறதில்லை.
Why? Yes. In the eyes of the Christian world I have become big.
கிறிஸ்தவ உலகத்தில் நான் பெரியவனாயிருக்கலாம்.
And Bible knowledge is also increased.
என்னுடைய வேதாகம அறிவு உயர்ந்திருக்கலாம்.
Then why is the Holy Spirit not supporting me?
ஏன் பரிசுத்த ஆவியானவர் என்னை தாங்கவில்லை?
What's the reason?
காரணம் என்ன?
Pride.
பெருமை.
Pride.
பெருமை.
Why? Why does pride come into our heart?
ஏன் பெருமை நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது?
It can be many reasons.
அதற்கு அநேக காரணம் இருக்கலாம்.
Even when small children they look at their mirror and they see, oh, I'm so good looking. Pride has already started.
ஒரு சின்ன குழந்தையா இருக்கலாம், கண்ணாடியை பார்த்து என்ன போல அழகு வேற ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா பெருமை ஆரம்பிச்சுட்டு.
And other people come to children and say, oh, you are so good looking.
மற்ற பிள்ளைகளும் வந்து, ஓ, உன்னை பார்த்த ரொம்ப அழகா இருக்கு.
Or you say, what a nice dress you are wearing.
ஓ, எவ்வளவு அழகான உடுப்பு உடுத்திருக்கிறா.
Oh, they feel a little proud.
அத சொன்னாலே போதும் அந்த பிள்ளைகளுக்கு அப்படி பெருமை வரும்.
So many things we become proud of.
அநேக காரியத்துல நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா பெருமை வரும்.
You came first in the class.
வகுப்புல முதல், first class.
You are really very clever.
ஓ, ரொம்ப நல்லா படிக்கிறாங்க.
And all the time the head is becoming bigger and bigger and bigger.
சொல்ல சொல்ல அந்த பிள்ளைகளுக்கு பெருமை அப்படியே பெருசாகும்.
So from small age this starts.
சின்ன வயசுல இருந்து அது ஆரம்பிக்குது.
I want to tell you something.
உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்.
If your children come first in the class.
கிளாஸ்ல உங்க பிள்ளைகள் முதலாவது வந்தா,
டோன்ட் டெல் தம் டு டெல் அதர் பீப்பிள் அபவுட் இட்.
மற்றவங்க கிட்ட போய் அது பெருமை அடிச்சிட்டு இருக்காங்க.
நோ, டோன்ட் போஸ்ட் அபவுட் தீஸ் திங்ஸ்.
அத குறித்து ரொம்ப பெருமையா பேசாத.
யூ வில் டிஸ்ட்ராய் யுவர் சில்ட்ரன்.
உங்க பிள்ளைகளை நீங்க அழிச்சிருவீங்க.
டோன்ட் பி சீக்ரெட்லி ப்ரவுட், ஓ, மை சில்ட்ரன் ஆர் சோ குட் லுக்கிங், மை சில்ட்ரன் ஆர் சோ கிளவர்.
ஓ, என் பிள்ளை ரொம்ப புத்தி கூர்மை, என் பிள்ளைய விட்டா வேற ஆளே கிடையாதுன்னு உள்ள அதை வச்சுக்கிட்டே பெருமை பாராட்டிட்டு இருக்காரு.
Be thankful if your children are good and kind to other people.
உங்க பிள்ளைகள் நல்லா இருந்தா உங்க பிள்ளைகள் மற்றவர்களோட நல்லா இருந்தா அது அது அதற்காக கத்திர
ஸ்டோரி.
பெருமைங்கிறது சிறு வயசுலேயே ஆரம்பிக்கும்.
Then we become believers.
விசுவாசியா மாறிடுவோம்.
And then we become proud of our Bible knowledge.
நம்முடைய வேத அறிவை பற்றி பெருமையாயிருவோம்.
How we are a blessing to other people.
மற்றவங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கும்.
I brought somebody to Christ.
ஓ, அந்த ஆளை நான் ஆண்டவருக்கு நடத்திட்டேன்.
And then immediately next week I want to let the pastor know that I brought somebody to Christ.
நான் ஆண்டவருக்குள்ள எத்தனை ஆளை நடத்தி இருக்கிறேன் பாருங்கன்னு சொல்லி ஆ பாஸ்டர்ட்ட கூட்டு வர்றது.
And I want to impress other people that what I am doing, what how the Lord is using me.
ஆண்டவர் என்னை எப்படி பயன்படுத்துகிறார் மற்றவங்களை அதை பார்க்கட்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது.
And I am active in the Lord's work.
ஆண்டருடைய ஊழியத்தில் எவ்வளவு ஆக்டிவா இருக்கிறேன்.
You know what happens after some time?
கொஞ்ச நாளுக்கு பிறகு என்ன நடக்கும்?
God begins to push us down.
ஆண்டவர் கொஞ்சம் நம்மளை கீழே தள்ளுவார்.
Don't let that happen to you.
அது உங்க வாழ்க்கையில நடக்க விடக்கூடாது.
Have you read this verse?
இந்த வசனத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்களா?
லூக் சாப்டர் 5.
லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம்.
There are some people who feel that Jesus was not tempted like us.
அநேகர் நினைக்கிறாங்க இயேசு நம்மளை போல சோதிக்கப்படல, அவருக்கு அப்படிலாம் சோதனை.
But the Bible says very clearly in Hebrews 4:15 that he was tempted like us.
எபிரேயர் 4:15 நம்மை போல இயேசு சோதிக்கப்பட்டார்.
We read in Luke chapter 5.
லூக்கா 5ஆம் அதிகாரம்.
That in verse 15,
15th vasanam,
that when Jesus was preaching and healing, the news about him was spreading further and great multitudes were gathering to hear him to be healed of their sickness.
Avar kirti adhigam adhigamai parambittu thralana janangal avarude upadesathai ketpadarku avarale thangal pinigal neengi saukhyam adaivadarku vandargal.
Now if that was written about you,
உங்களை பற்றி இப்படி எழுதியிருக்குன்னு
வைத்துக்கொள்ளுங்க.
திரளான ஜனங்கள் உங்க வீட்டுக்கு வர்றாங்க, வியாதி எல்லாம் சுகமாகுதுன்னு உங்களை பற்றி எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கணும்.
வாட் வுட் பி யுவர் பிகஸ்ட் டெம்டேஷன்?
உங்க சோதனை என்னதா இருக்கும்?
வாட் இஸ் இட்?
சொல்லுங்க, சோதனை என்ன?
ரைட்,
பெருமை.
ரைட்,
பெருமை
தான. யூ பிகம் ப்ரவுட் வென் 10 பீப்புள் கம் டு யுவர் பைபிள் கிளாஸ். வாட் வில் ஹேப்பன் இஃப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் ஸ்டார்ட் கமிங்?
10 பேர் ஒழுங்கா வந்துட்டாலே பெருமை வந்துருது, 100 பேர் வந்தா எவ்வளவு பெருமை.
சோ வாட் டிட் ஜீசஸ் டு?
இயேசு என்ன செய்தார்?
See the next verse.
அதை அடுத்த வசனத்தை பாருங்க.
See that and read it and learn something.
அதை கற்றுக்கொண்டு அதை எப்படியாவது வாசித்து கற்றுக்கொள்ளுங்கள்.
He would often slip away into the wilderness and pray.
அவரோ அடிக்கடி வனாந்திரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்.
In the English it is very clear.
அது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கு.
It says he would slip away. That means without other people knowing it he would quietly disappear.
மற்றவங்க அறியாமலே அவர் எங்கேயோ ஒதுங்கி தனியா போயிடுவார்.
He didn't stand up and say, okay brothers, I'm going now to spend little time in prayer in the wilderness and go like that.
அவர் எல்லா ஆட்களையும் பார்த்து கொஞ்சம் எல்லாரும் பொறுமையா இருங்க, கவனிங்க, நான் இப்ப தனியா ஜெபம் போறேன், நீங்க எல்லாம் என் ஜெபத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு போக மாட்டார்.
குவாய்ட்லி,
மெதுவா.
எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் சம்திங்,
வேற ஏதாவது பேசிட்டு இருக்கும் போது,
and they look around and they find Jesus is not there, he's gone somewhere.
அவங்க பார்த்தா இயேசு இல்ல, எங்க?
Where is he gone?
அவர் எங்க போனார்?
After some time the disciples knew, we know where he is gone.
கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு தெரியும் இயேசு எங்க போயிருக்கார்.
He would slip into the wilderness.
அவர் வனாந்திரத்துக்கு போ
and pray.
ஜெபிப்பா.
Say father,
பிதாவே,
the glory is yours.
மகிமை உமக்கு தான் ஆண்டவரே.
All the glory is yours.
எல்லா மகிமையும் உமக்கு.
If Jesus needed to do that,
இயேசு அதை செய்திருப்பாரே, ஆனால்
what about you and me?
நீங்களும் நானும் எவ்வளவு செய்யணும்?
You know why we fall so often?
நம்ம ஏன் அடிக்கடி தவறி பாவத்தில் விழுறோம்?
God blesses us and we become proud.
ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்கிறார், நம்ம பெருமை அடைஞ்சிடறோம்.
Because we don't do what Jesus did.
இயேசு செய்ததை நம்ம செய்யறதில்ல.
We don't know how to slip away and get alone with God.
எப்படி தனித்து போய் ஆண்டவரோடு கூட இருக்கிறது பழகல.
So let us learn from Jesus.
இயேசுகிட்டிருந்து நாம் கற்றுக்கொள்வோம்.
Not how to walk on the water and feed the multitude.
எப்படி தண்ணீர்ல நடக்கலாம், எப்படி 1000 பேரை போஷிக்கலாம், அற்புதம் நடக்கும் என்றல்ல.
To learn how to slip away from the crowd and get alone with God.
எப்படி இந்த கூட்டத்தை விட்டு நழுவி ஆண்டவரோட தனியா இருக்கலாம்?
And to say to God, Lord, I am a weak man.
ஆண்டவரே, நான் பலவீனப்பட்ட மனுஷன்.
To weep.
அழுங்க.
Lord, I'm sorry I took a little bit of that glory to myself.
ஆண்டவரே, வாழ்க்கையில அந்த மகிமையை நான் தெரியாம எடுத்துட்டேன். ஆண்டவரே,
Lord, forgive me.
என்ன மன்னியும்.
I cannot touch your glory.
உம்முடைய மகிமையை நான் தொட முடியாது.
You know, we read this verse in Isaiah 43.
ஏசாயா 43ல நாம் என்ன வாசிக்கின்றோம்?
We read in verse 7.
ஏழாம் வசனத்தில் வாசிக்கின்றோம்.
Everyone who is called by my name and whom I have created for my glory.
நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன்.
Why did the Lord create us?
நம்மை ஆண்டவர் ஏன் உருவாக்கினார்?
Read this verse carefully.
இந்த வசனத்தை சரியா வாசிங்க.
I have been created for his glory.
நான் என் மகிமைக்கென்று உன்னை உருவாக்கி படைத்தேன்.
Now see another word.
இன்னொரு வசனத்தை பாருங்க.
This is a very very important verse.
மிக முக்கியமான வார்த்தை.
Please remember this verse all your life.
உங்க வாழ்க்கை முழுவதிலும் இந்த வசனத்தை மனதில் வையுங்க.
Isaiah 42 verse 8.
ஏசாயா 42:8.
It's not a well known verse, but from today onwards it must become a well known verse to you.
இது உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், இந்த வசனம் தான் உங்களுக்கு இது நாள் முதல் கொண்டு தெரியணும்.
Read it.
அதை வாசி.
I am the Lord, that is my name. I will never give my glory to another.
நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கு கொடு.
God will never give his glory to another.
ஆண்டவர் தன் மகிமையை யாருக்கும் கொடுக்க மாட்டார்.
He gives us his nature.
அவருடைய சுபாவத்தை கொடுப்பார்.
He gives us his power.
அவருடைய வல்லமையை கொடுப்பார்.
He will give us his wisdom.
அவருடைய ஞானத்தை கொடுப்பார்.
He will give us every spiritual blessing in the heavenly places.
ஆவிக்குரிய உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார்.
Everything.
எல்லாம்.
One thing he will not give us is his glory.
ஒரு காரியத்தை அவர் கொடுக்க மாட்டார், அது அவருடைய மகிமை.
And if you take the glory that belongs to God, you are a thief.
நீங்கள் தேவனுக்குரிய மகிமையை எடுத்த ஆளாயிருந்தால் நீங்கள் ஒரு திருடன்.
There are many pastors who will tell you, you have stolen God's money because you have not paid your tithe.
அநேக போதகர்கள் சொல்வார்கள், நீங்கள் ஆண்டவருக்கு பணம் கொடுக்கல, நீங்கள் ஒரு கொள்ளைக்காரன்.
Has anybody told you that you have stolen God's glory by taking the honor to yourself?
நீ உனக்கு மகிமையை நீ எடுத்துக்கொண்டபடியினால் நீ ஒரு கொள்ளைக்காரன் என்று உனக்கு சொல்கிறார்களா?
You will never go and steal somebody's purse from his house when he is not looking.
ஆண்டவர், நீ எங்கே போய் அடுத்தவனுடைய வீட்டில் போய் திருடுகிற அந்த பர்சில் இருந்து திருடுகிறதே அல்ல.
You don't do that.
நீங்கள் அதை செய்ய மாட்டீங்க.
You will never go and steal money from somebody's house.
நீங்க இன்னொரு வீட்டில் போய் திருட மாட்டீங்க நீங்க.
But
ஆனா,
we are stealing the glory that belongs to God very often.
அடிக்கடி ஆண்டவருடைய மகிமையை நாம் எடுத்து விடுகிறோம்.
Our children come up well and we take the credit to ourselves.
நம்ம பிள்ளைகள் நல்லா படிச்சு வளர்ந்து வரும்போது அதுக்குரிய எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கொள்கிறோம்.
Our children are spiritually minded and we think because we are such good parents, our children are like that.
நம்முடைய பிள்ளைகள் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளா இருந்தா நம்ம நினைக்கிறோம், நாங்கள் ரொம்ப ஆவிக்குரியவர்கள், அதனால பிள்ளைகள் இருக்கிறது.
And you criticize somebody else whose children are struggling.
மற்றவருடைய பிள்ளைகளை நாம் குறை கூறுவோம்.
What are you doing?
என்ன செய்கிறீர்கள்?
God had mercy on your children, but you take the credit to yourself.
ஆண்டவர் உங்க பிள்ளைகளுக்கு கிருபையா இறங்கி இருக்கிறார், நீங்கள் அதனுடைய மகிமை எடுத்துக்கிறீர்கள்.
God blessed you to bring some people to Christ and you take the credit to yourself.
நீங்கள் ஆண்டவர் சிலர் ரட்சித்திருக்கிறார், ஆண்டவருக்கு கொண்டு வந்தீர்கள், அதற்குரிய மகிமையை நீங்கள் எடுக்கிறீர்கள்.
Maybe God has given you some ability to understand his word, to share it with other people and you take the credit to yourself.
ஆண்டவர் உங்களுக்கு மற்றவர்களோடு நல்ல வசனங்களை பகிர்ந்து கொள்ளுகிற வரம் கொடுத்திருக்கிறார், அதனுடைய மகிமையை நீங்கள் எடுக்கிறீர்கள்.
You compare how wonderfully you are leading your group and how much better it is than some other group.
நீங்கள் உங்களுடைய குழுக்களை எவ்வளவு நல்லா நடத்துறீங்க, மற்றவங்களை விட எவ்வளவு நல்லா உங்க குழுக்கள் இருக்கிறது என்று அதனுடைய காரியத்தை எடுக்கிறீர்கள்.
I want to say to you, you are in sin.
நீங்கள் பாவத்தில் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்கிறது.
I want to say to you that God will oppose you.
ஆண்டவர் உனக்கு எதிர்த்து நிற்பார்.
Repent.
மனம் திரும்பு.
Repent.
மனம் திரும்பு.
Of touching the glory of God.
தேவ மகிமையை தொடுகிறது மனம் திரும்பு.
For taking the credit to yourself which should have been given to God.
ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை நீ எடுத்ததற்கு மனம் திரும்பு.
Supposing I give you some money.
உங்களுக்கு ஒரு பணம் கொடுக்கிறேன்.
And say, brother, can you please go when you go to the Sunday meeting, please put this in the offering box.
நீங்கள் தயவுசெய்து ஞாயிற்றுக்கிழமை கூட்டத்துக்கு போகும்போது இதை காணிக்கப்பட்டியில போட்டு.
And I give you 100 rupees.
100 ரூபா கொடுத்தேன்.
And you don't put it in the offering box.
நீங்க அத காணிக்கப்பட்டியில போடல.
You steal it and you go and buy something for yourself.
உங்களுக்காக போய் எதையோ ஒரு பொருளை வாங்கிட்டீங்க.
What are you?
நீங்க யாரு?
Thief.
திருடர்.
Okay, now let me give another picture.
இப்ப இன்னொரு படம் சொல்றேன்.
God used you.
ஆண்டவர் உங்களை பயன்படுத்தியிருக்கிறார்.
To bless somebody.
மற்றவங்களை ஆசீர்வதி.
Help somebody.
மற்றவங்களுக்கு
God gave you grace, gave you wisdom, gave you health, gave you everything.
கிருபை கொடுத்திருக்கிறார், ஞானம் கொடுத்திருக்கிறார், சுகம் கொடுத்திருக்கிறார்.
And you take the glory to yourself.
நீங்க அதனால வந்த மகிமையை எடுத்துக்கிட்டீங்க.
What are you?
நீங்க யாரு?
Thief.
திருடர்கள்.
Have you recognized that?
அத புரிய முடியுதா?
You are a bigger thief than when you stole my 100 rupees and didn't put it in the offering box.
என்னுடைய 100 ரூபாயை திருடி நீங்க காணிக்கப்பட்டல போடாம போனதை விட தேவனுடைய மகிமையை திருடினால் பெரிய திருடர்கள்.
My brothers and sisters.
என் அருமையான சகோதரர்களே.
We have all become thieves.
நாம் எல்லாரும் திருடர்கள்.
I've been a thief. I've repented of it.
நான் ஒரு திருடனாய் இருந்தேன். நான் மனம் திரும்பினேன்.
I have stolen God's glory many times.
என் வாழ்க்கையில் அநேக முறை தேவனுடைய மகிமையை திருடினேன்.
I have repented, wept, Lord, please forgive me for touching your glory.
உம்முடைய மகிமையை தொட்டதற்கு என்னை மன்னியும் என்று கதறினேன்.
Your word says you will never give your glory to another.
ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அவருடைய மகிமையை வேறு ஒருவனுக்கும் கொடுக்க மாட்டார்.
But I am sorry, Lord.
ஆண்டவரே என்னை மன்னி.
I have taken the credit from people which I should have given to you. I took it to myself.
ஆண்டவரே வர வேண்டிய மகிமையை உமக்கு கொடுத்திருக்கணும் நான் எடுத்துக்கொண்டேன்.
That man gave me not money but some honor saying, oh God really used you brother to bless me.
Oh ennai neer ummulamaga aandavar ennai aashirvaithar endru or aal unnadathu vandu sollalam.
He didn't give me money.
Avar panam enak kodukala.
He gave me some honor.
Enakku avar ganam kodutha.
What should I do with it?
Naan andha madippai ganathe eduthu enna seiyen?
Just like that money put it in the offering box. I have to give that glory to God.
நான் அந்த பணத்தை எடுத்து காணிக்கப்பட்டியில் போட்டது போல அந்த கணத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும்.
He gave it to me, but he gave it to me to give it to the offering box, not for me to keep.
அவர் அந்த கணத்தை கொடுத்தது நான் வைத்துக் கொள்ளல, அதை ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு.
So I haven't done that.
நான் அதை செய்யல.
I kept it to myself.
அதை எனக்குள்ளே வைத்துக் கொண்டால்
then I am a thief.
நான் ஒரு திருடன்.
And we need to repent of it.
நாம் அதை குறித்து மனம் திரும்பணும்.
And you think we have done that only once?
நாம ஒரு தடவை தான் செய்திருக்கிறோம்.
How many times we have done it?
எத்தனை முறை அதை செய்திருக்கிறோம்.
Okay, now here is the good news.
இப்ப இருக்கிற செய்தி நல்ல செய்தி என்ன?
We did it in ignorance.
நாம அறியாம இதை ஒரு வேளை செய்திருக்கலாம்.
And God, the Bible says in Acts 17, God overlooks the times of ignorance.
அதை அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் வாசிக்கிறபடி அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல இருந்தார்.
அந்த
வசனத்தை நீங்க பார்த்திருக்கீங்க.
அது
அப்போஸ்தலர் 17 அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போஸ்தலர் 17:30 30 வசனம்.
All the times of ignorance God has overlooked, but now onwards He is saying you should repent.
அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவள் போர் இருந்தார். இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார்.
That's good news.
அது நல்ல செய்தி.
Lord, I did not realize till today that I was a thief.
ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் ஒரு திருடன் என்று அறியாமல் இருந்தேன்.
I was comparing my group with another group.
நான் என்னுடைய குழு எப்படி இருக்கிறது, அடுத்த குழு எப்படி இருக்கிறது என்று நான் ஒத்து பார்த்தேன்.
I was becoming proud of what you did.
பெருமை உள்ளவனாக நீர் செய்ததை வைத்து பெருமை உள்ளவனாகிவிட்டேன்.
I took the credit for what you did.
நீர் என்ன செய்ததற்குரியதை மதிப்பை நான் எடுத்துவிட்டேன்.
Forgive me, Lord.
என்னை மன்னியும்.
Let me give you an example.
ஒரு உதாரணத்தை நான் சொல்கிறேன்.
You know when Jesus fed 5,000 people.
இயேசு கிறிஸ்து 5,000.
You are equally stupid.
உங்க வாழ்க்கையில இன்னொரு ஆளோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு இருக்கிற திறமைகள் அந்த ஆளுக்கு இல்லாம இருந்திருக்கணுமா? அப்படி உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்றால் நீங்கள் அதே போலதான் நீங்கள் மூடத்தனமாயிருக்கிறீர்கள்.
A very good verse is 1 Corinthians 4.
1 கொரிந்தியர் 4 அதிகாரம்
And verse 7.
7 வசனம்.
1 Corinthians 4 verse 7.
1 கொரிந்தியர் 4:7.
Here the Holy Spirit says, Who regards you as superior? What do you have that you did not receive? If you received it, why do you boast as if you did not receive it?
உன்னை விசேஷித்தவன் ஆக்கும்படி செய்கிறவன் யார்? உனக்கு உண்டாயிருக்கிறவைகளை நீ பெற்றுக் கொள்ளாதது யாது? நீ பெற்றுக் கொண்டவன் ஆனால் பெற்றுக் கொள்ளாதவன் போல் ஏன் மேன்மை பாராட்டுகிறாய்?
We must teach this from childhood to our children.
நம்முடைய பிள்ளைகளுக்கு சிறு வயசிலிருந்து இந்த வசனத்தை கற்றுக் கொடுக்கணும்.
If my children do well in a class,
என் பிள்ளை நல்லா வகுப்புல படிக்குதுன்னா,
I tell them,
அவளை சொல்லுவேன்,
this is what I have told all my four children for many years.
என் நாலு பிள்ளைகளுக்கு அநேக வருஷம் இதைத்தான் சொன்னேன்.
Please remember that whatever ability you have, God gave it to you.
உனக்கு என்ன திறமை இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் தான் கொடுத்தார்.
Even health,
சுகம்,
that you are able even to walk to school, that is a blessing from God.
நீ ஸ்கூலுக்கு நடந்து போகிற அந்த சுகம் கூட அது தேவனுடைய ஆசீர்வாதம் தான்.
Do you know how many children are sick and cannot go to school?
எத்தனை பிள்ளைகள் வியாதியா இருந்து ஸ்கூலுக்கு போக முடியாம இருக்கிறாங்க?
Is it because you are smarter than them that you have health?
அவர்களை விட ரொம்ப திறமையானதுனாலயா உங்க பிள்ளைகள் எல்லாம் சுகமா இருக்கிறாங்க?
God has given you health. Be thankful.
ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா.
If you do better than another boy in the school, it is because God has given you more intelligence. Don't be proud.
அடுத்த பிள்ளை விட உங்க பிள்ளைகள் நல்லா படித்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் அதை கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் பெருமை பாராட்டாதீர்கள்.
Even your salvation, it is because God chose you that you are saved.
உங்களுடைய ரட்சிப்பு தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினால் தான் அந்த ரட்சிப்பு வந்தது.
Now if I were to ask you this question,
நான் இந்த கேள்வியை கேட்பேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
How many of you chose the Lord?
எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்டீர்கள்?
Many of you say, yes, I chose the Lord.
அநேகர் சொல்லுவீங்க, நான் தான் ஆண்டவரை தெரிந்து கொண்டேன்.
But I want to tell you,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்,
it is the Lord who chose you.
ஆண்டவர் தான் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமேன்.
Did you choose the Lord first or did the Lord choose you first?
நீங்கள் ஆண்டவரை முதலாவது தெரிந்து கொண்டீர்களா? ஆண்டவர் உங்களை முதலாவது தெரிந்து கொண்டாரா?
Some of you are sure, some of you are not sure.
உங்கள சிலருக்கு நம்பிக்கையா சொல்றீங்க, சிலருக்கு அவ்வளவு நம்பிக்கை.
Okay, I want all of you to be sure before you leave this meeting.
இந்த கூட்டத்தை விட்டு போறதுக்கு முன்னால நீங்க நம்பிக்கையோட போங்க.
Let's turn to Gospel of John.
யோவானின் சுவிசேஷத்துக்கு திருப்புங்கள்.
Chapter 15.
15 அதிகாரம்.
Please remember this verse.
இந்த வசனத்தை மறந்துட கூடாது.
John 15 verse 16.
யோவான் 15:16.
What does it say?
அது என்ன சொல்கிறது?
You did not choose me, but I chose you.
நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
But Peter may say like this.
பேதர் இப்படி சொல்லலாம்.
But Lord, I was the one who gave up my nets and decided to choose you and follow you.
நான் தான் வலையெல்லாம் விட்டுட்டு உம்மை பின்பற்றணும்னு நான் தான் தீர்மானம் எடுத்தேன்.
Lord says no.
ஆண்டவர் சொல்ற இல்ல.
Long before you gave up your net, I chose you.
நீ வலையெல்லாம் விடுறதுக்கு முன்னாலே உலக தோற்றத்துக்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்.
Before you were conceived in your mother's womb, I chose you.
தாயின் கர்ப்பத்தில் பிறக்கிறதுக்கு முன்னமே நான் உன்னை தெரிந்து கொண்டேன்.
You're talking about something that happened many years later when you gave up your net.
நீ இப்பதான் வலையை விட்டு அநேக வருஷத்துக்கு பின்பு நடக்கிறது சொல்றான்.
Before the worlds were created, I chose you.
உலகம் உருவாக்குறதுக்கு முன்னமே உன்னை நான் உருவாக்கிவிட்டேன்.
Do you believe that?
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா?
Who chose first? Did God choose you or you choose the Lord?
நீங்கள் ஆண்டவரை தெரிந்து கொண்டீர்களா? ஆண்டவர் முதலாவது உங்களை தெரிந்து கொண்டாரா?
Then don't be proud even of the fact that you are saved today.
ரட்சிக்கப்பட்டதை பற்றி நீ ஒரு நாள் பெருமை பாராட்டிராத.
Many of you have this experience that you are the only one in your family who is converted.
உங்க குடும்பத்தில் நீங்க ஒரு ஆள் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம்.
Why?
ஏன்?
Is it because you are better than all the others?
மற்றவங்களை விட ரொம்ப நீங்க பெரிய ஆளா?
No.
இல்ல.
It's because God chose you.
ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். Hallelujah.
Then fall on your face before God and say, Lord, I've got nothing to boast about.
ஆண்டவரே, நான் பெருமை பாராட்டத்துக்கு ஒரு வழியே இல்லைன்னு தலைகீழ விழுந்து தரையில் விழுந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம்.
Have you got a knowledge of the scriptures?
உங்களுக்கு வேத அறிவு இருக்குதா?
Who gave that to you?
யார் அந்த அறிவை கொடுத்தது?
God gave it to you.
ஆண்டவர் தான் உங்களுக்கு கொடுத்தார்.
How can you take the credit for it?
எப்படி அந்த காரியத்தை நீங்க எடுத்துக்கொள்ள முடியும்?
I cannot.
நாம் அதை செய்ய முடியாது.
I know I was in a pit when Jesus found me.
நான் ஒரு படுகுழியில் இருந்தேன். இயேசு என்னை கண்டுபிடித்தார்.
And he lifted me up.
அவர் என்னை உயர்த்தினார்.
I did not know anything about the Bible, but he taught me.
வேதத்தை பற்றி எனக்கு ஒண்ணும் தெரியாது. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார்.
How can I say I did it?
எப்படி நான் சொல்ல முடியும் நான் இதை செய்தேன்?
He gave me the loaves and I am giving it to you. How can I say I did, I produced?
ஆண்டவர் அப்பம் கொடுத்தார், அதை நான் கொடுத்தேனே தவிர நான் எப்படி சொல்ல முடியும் நான் அதை உருவாக்கினேன்?
I don't have any factory inside my brain to produce the word of God.
என்னுடைய மூளையில ஒரு ஃபேக்டரி இல்ல ஆண்டவருடைய வார்த்தையை உருவாக்குவது.
He gives it to me from heaven and I pass it on to you.
பரலோகத்திலிருந்து அவர் வார்த்தையை கொடுக்கிறார், நான் அதை கொடுக்கிறேன்.
I cannot take the credit for it.
நான் அதற்காக எந்த கிரெடிட்டையும் எடுக்க முடியாது, மகிமை எடுக்க முடியாது.
பிளீஸ் ரிமெம்பர் திஸ்.
இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க.
There is nothing in your life which you did not receive.
நீங்கள் இந்த உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாதது என்று ஒன்றுமே இல்லை. உங்க சுகத்தை
பெற்றுக்கொண்டீங்க,
ஆவிக்குரிய வாழ்க்கையில கிருபையை
பெற்றுக்கொண்டீங்க,
எல்லாமே அவர் கொடுத்ததுதான். ஹல்லேலூயா.
ஒன்ஸ் யூ ரியலைஸ் திஸ்,
அதை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா,
யூ நோ வாட் வில் ஹேப்பன்,
என்ன நடக்கும்?
Never again in your life will you compare yourself with another believer.
மற்ற விசுவாசியோட நீங்க ஒரு நாள் கம்பேர் பண்ணி பெருமைப்பட மாட்டவே மாட்டீர்கள். கைவிட்டு கத்திரை துதிப்பாமே.
How many of you can be honest today?
எத்தனை பேர் நீங்க உண்மையை சொல்ல முடியும்?
Haven't you compared yourself with other believers?
நீங்க மற்றவங்களோட நீங்க உங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணி ஒத்து பார்த்தது இல்லையா?
Haven't you done it?
அதை செய்திருக்கிறீங்களா?
Yes or no?
அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? உண்மையை சொல்ல.
Why are you afraid? God
எல்லாம் பயந்த மாதிரி தெரியும்.
He will forgive honest people.
ஆண்டவர் உண்மை உள்ளவங்களை மன்னிப்பார், உண்மையற்றவங்களை மன்னிக்க மாட்டார்.
I have done it.
நான் செய்திருக்கிறேன்.
And I've asked the Lord to forgive me.
ஆண்டவர் என்ன மன்னிக்கும்படி கேட்டிருக்கிறேன்.
I am honest and the Lord has forgiven me.
ஆண்டவருக்கு நான் உண்மையா இருந்தா அப்படின்னா ஆண்டவர் என்ன மன்னிச்சிருக்கிறார்.
Be honest.
நீங்க உண்மையா இருங்க.
You have compared yourself with other believers.
மற்றவங்களோட நீங்க ஒப்பிட்டு பார்த்து பெருமைப்பட்டிருக்கிறீங்க.
How do I know about your private life?
எப்படி உங்க வாழ்க்கை எனக்கு தெரியும்?
Because I know you're like me.
ஏனென்றால் என்ன போலதான நீங்களும்.
And I have done it, you have also done it, I know.
நான் அதை செய்ததுதான உங்களுக்கு சொல்றேன்.
Repent.
மனம் திரும்புங்க.
And say, Lord, I don't want to do it again.
ஆண்டவரே, நான் இனிமே அதை செய்ய மாட்டேன்.
I don't want to boast that I am better than somebody.
மற்றவங்கள விட நான் ரொம்ப நல்லா இருக்கேன்னு ஒரு நாள்
பெருமைப்படுவேன். Because the moment I do that,
நான் அதை செய்தால்,
God will start pushing me down.
ஆண்டவர் என்ன கீழே தள்ளிடுவார்.
And I don't want God to push anybody down in this group here.
இங்க வந்திருக்கிற உங்க ஒருத்தரையும் என் ஆண்டவர் கீழே தள்ளவே கூடாது.
I want God to support you till the end of your life.
உங்க வாழ்க்கையின் முடிவு வரைக்கும் ஆண்டவர் உங்களை தாங்க வேண்டும், உயர்த்த வேண்டும்.
Humble yourself and God will exalt you.
ஆண்டவருக்குள் தாழ்மையாயிருங்கள், ஆண்டவர் உங்களை உயர்த்துவார்.
You know there is a difference between you exalting yourself and God exalting you.
நீங்களே உங்களை உயர்த்துவதற்கும் ஆண்டவர் உங்களை உயர்த்துவதற்கும் வித்தியாசம் உண்டு.
Lot of difference.
ரொம்ப வித்தியாசம்.
In Isaiah 14,
ஏசாயா 14ஆம் அதிகாரம்,
you read how the devil became the devil.
எப்படி பிசாசு பிசாசா மாறினான் என்று வாசிக்கலாம்.
He was not the devil in the beginning.
ஆதியில் அவன் பிசாசா இல்ல.
God never created a devil.
ஆண்டவர் ஒரு நாளும் பிசாசை உண்டாக்கவே இல்லை.
He only created good angels.
நல்ல தூதர்களைத்தான் உண்டாக்கினார்.
And one of the best angels was an angel called Lucifer.
லூசிபர் என்று சொன்ன ஒரு நல்ல தூதன் இருந்தான்.
But one day he got a thought in his heart.
அவன் இருதயத்தில் ஒரு நாள் ஒரு எண்ணம் வந்தது.
You know what he said?
அவன் என்ன சொன்னான்?
Isaiah 14 verse 13.
Isaiah 14:13.
He said, I will ascend, I will exalt myself.
Naan ennai uyarthuven.
And what did God say?
Andavar enna sonnar?
God said, you will be pressed down, verse 15.
15th vasanathil paasu.
Isaiah chapter 14, Isaiah 14, in verse 11 we read the angel said, I will exalt myself.
11th vasanathai nam vasikkumbodhu naan ennai uyarthuven endru sonnar.
In verse 15 the Lord says, I will thrust you down.
15th vasanathil nee akadamana paadalathil thallundu ponaai.
So what happened to one who tried to exalt himself?
Thanne uyarthinavanukku enna nadandhathu?
God pushed him down.
Avana paadalathukulla thallinar.
In Philippians 2 you see the opposite of that.
Philippians 2nd adhigarathai vaasikkumbodhu adarku edirmarayai nadandhathu enna?
Then we read about Jesus.
Yesu patti padikireergal.
He humbled himself.
Avar thannai thaaltinar.
Verse 9.
9th vasanam.
Therefore God exalted him.
Agayal devan ellavathukkum melaga avarai uyarthinar. Philippians 2:9.
I want you to see these two pictures.
Indha rendu padathai neenga paarkanum.
One Lucifer who tried to exalt himself.
One Lucifer thannai thane uyarthinar.
The other Jesus who humbled himself and God exalted him.
Yesu Kristu thannai thaaltinar devan avarai uyarthinar.
Whom do you want to follow?
Neengal yaarai pinbatha virumbugireergal?
Jesus.
Yesuvai.
Then humble yourself.
Neengal ungalai thaaltungal.
Never in your life exalt yourself.
Ungaludaiya vaazhkaiyil neengal oru naal ungalai uyartha vendam.
Never try to show other people how spiritual you are.
நீங்கள் எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறீர்கள் என்று ஒரு காலம் மற்றவர்களுக்கு அதை காண்பிக்காதீர்கள்.
How much you pray?
எவ்வளவு ஜெபம் பண்ணுகிறாய்?
How much you fast?
எவ்வளவு உபவாசம் பண்ணுகிறாய்?
How many people you brought to the Lord?
எத்தனை பேரை ஆண்டவருக்கு கொண்டு வந்திருக்கிறாய்?
Where all you have traveled?
எவ்வளவு பிரயாணம் பண்ணினாய்?
How many people you have blessed through your ministry?
உன்னுடைய ஊழியத்தின் மூலமாக எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க?
Hide it, hide it. Don't reveal it to anybody.
இதை யாருக்கும் காண்பிக்காதீர்கள், மறைத்து விடுங்கள்.
Don't exalt yourself.
உங்களை உயர்த்தி விடாதீர்கள்.
How spiritual your children are.
உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு ஆவிக்குரியவர்கள்.
How clever your children are.
உங்கள் பிள்ளைகள் எவ்வளவு புத்தியானவர்கள்.
So many things.
அநேக காரியங்கள்.
Hide it.
மறைத்து விடுங்கள்.
Humble yourself.
உங்களை தாழ்த்துங்கள்.
One day God will exalt you.
ஆண்டவரும் ஒரு நாள் உங்களை உயர்த்துவார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமாக.
When God supports us,
ஆண்டவர் உங்களை தாங்கும் போது,
we can say,
நாம் சொல்லும் போது,
if God be for us, who can be against us?
ஆண்டவர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்?
Impossible to be afraid of anybody in the world.
உலகத்தில் நாம் யாரை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை.
I have often felt like this, that even if all the 500 crore people in the world oppose me, I'm not afraid.
500 கோடி மக்களும் எனக்கு விரோதமாக எதிர்த்து நின்றால் நான் பயப்படவே
மாட்டேன். All the population of the world.
இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனமும்.
And all the demons in hell.
பாதாளத்தில் உள்ள எல்லா பிசாசும்.
Let them all oppose me.
எல்லாம் எனக்கு எதிர்த்து வரட்டும்.
Let God support me.
ஆண்டவர் மாத்திரம் என் பக்கத்தில் இருந்தால்
I will overcome.
நான் பயப்பட மாட்டேன்.
You believe that?
நீங்க அதை விசுவாசிக்கிறீங்களா? கை வைத்து கர்த்தரை துதிப்போம். ஆமென்.
All the demons of hell against you.
பாதாளத்தில் உள்ள எல்லா பிசாசுமே உங்களுக்கு எதிர்த்து நிக்குது.
Are you afraid of them?
அதை குறித்து உங்களுக்கு பயமா?
If God supports you, you don't have to be afraid.
ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் பட்சத்தில் இருந்தால் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம்.
Supposing you find a demon possessed person.
ஒரு பிசாசு பிடிச்ச ஒரு ஆளை நீங்க பாக்குறீங்க.
Are you going to be afraid?
அதை கண்டு பயப்பட போறீங்களா?
Yes or no?
ஆமாவா இல்லையா? பயப்பட போறீங்களா இல்லையா? பிசாசு பிடிச்ச ஆள் பக்கத்துல வருது.
I sometimes unexpectedly I find a demon possessed person sometimes.
சில நேரத்தில் திடீரென்று பிசாசு பிடிச்ச ஆள் உன்னால வந்துடும்.
I was talking to one young girl once after the meeting in one place.
ஒரு இடத்துல ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு வாலிப பெண்ணோட பேசிக்கொண்டிருந்தேன்.
Telling her to accept Christ.
இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொன்னேன்.
Suddenly she changed her voice. உடனே அவருடைய வார்த்தையை சத்தத்தை மாத்திட்டான். And said, I have been here so long, are you trying to get rid of me?
எவ்வளவு வருஷமா நான் இருக்கிறேன், என்னைய விரட்ட வந்திருக்கிறேன்.
I got a bit of a shock.
எனக்கு அதிர்ச்சி வந்துச்சு.
Because you know, it's like suddenly you see a snake where you are not expecting to see a snake.
நீங்க ஒரு பாம்பு வருதுன்னு தெரியல, திடீர்னு பாம்பு பார்த்து நான் பயம் வந்து.
And I asked myself one question only at such time.
அந்த நேரத்துல ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டேன்.
Was this demon conquered on Calvary or not?
கல்வாரி சிலுவையில இந்த பிசாசு ஆண்டவர் ஜெயித்தாரா இல்லையா?
Then I'm all right.
அதுக்கு பிறகு எனக்கு பயம்.
But if this demon somehow escaped and did not get conquered on Calvary, then I'm afraid of that demon.
இந்த பிசாசு அன்னைக்கு எஸ்கேப் ஆகி எங்கேயோ போயிருந்துச்சுன்னா எனக்கு பயம்.
But every demon including the devil was defeated on Calvary.
கல்வாரி சிலுவையில எல்லா பிசாசு கூட்டமும் பிசாசு தலைமுண்டு தலை நசுக்கப்பட்டது. கை வீட்டு கத்திரித்து
we are not afraid.
அதனால பயப்பட வேண்டியதில்லை.
So we rebuke that demon in Jesus' name and the girl is free.
இயேசுவின் நாமத்தினால அந்த பிசாசு துரத்தும் போது அது விடுதலையாகும்.
And that girl is a wonderful sister in the church today.
இப்பொழுது அந்த சகோதரி ஒரு நல்ல அற்புதமாக இருக்கிறார்.
So don't be afraid.
அதனால பயப்படாது.
If you humble yourself,
உன்னை தாழ்த்தினா
God will support you.
கர்த்தர் உனக்கு
உதவி. Let all the demons of hell be against you.
எல்லா பிசாசு எதிர்த்து.
If God supports you,
கர்த்தர் உனக்கு கூட இருந்தா
you can conquer all of them.
நீ எல்லா பிசாசையும் ஜெயிக்கலாம்.
The secret is what?
ரகசியம் எங்க இருக்கு?
Humble yourself. You want to follow Jesus?
இயேசுவை பின்பற்றுமா?
I told you don't join in the 11th standard, let's start in the kindergarten.
நீங்க 11ஆம் வகுப்புல முதல்ல போய் சேர விரும்பாதீங்க, முதல்ல ஆரம்ப பள்ளியில இருந்து படித்து வாங்க.
Before Jesus healed the sick.
இயேசு வியாதியஸ்ல சுகமாக்குறதுக்கு முன்னால.
Before he walked on the water.
அவர் தண்ணீரில் நடப்பதற்கு முன்பு.
Before he cast out demons.
அவர் பிசாசை துரத்துறதுக்கு முன்பு.
Before he did anything.
அவர் எதை செய்யறதுக்கு முன்பு.
What was the first thing Jesus did?
இயேசு முதலாவது செய்தது என்ன?
பிஃபோர் ஹி வாஸ் ஈவன் போர்ன்,
இந்த உலகத்தில் அவர் பிறக்கிறதுக்கு முன்னமே,
த ஃபர்ஸ்ட் திங் ஹி டிட் வாஸ்,
அவர் முதலாவது செய்தது,
ஹி ஹம்பிள் ஹிம்செல்ஃப் அண்ட் கேம் இன்டு த வூம்ப் ஆஃப் மேரி,
அவர் தன்னையே தாழ்த்தி மரியாளின் கற்பத்தில் வந்து உதிக்க தன்னை ஒப்புக்கொடு.
வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் ஹி டிட்?
முதலாவது அவர் செய்தது என்ன?
நாட் காஸ்டிங் அவுட் டீமன்ஸ் அண்ட்
பிசாசு அவர் துரத்தல.
ஃபர்ஸ்ட் திங்,
முதலாவது காரியம்,
ஹி டிட் நாட் கிளிங் ஆன் டு ஹிஸ் ஈக்வாலிட்டி வித் தி ஃாதர், பட்
தேவனுக்கு சமமாக நான் இருக்கிறேன் என்பதை அவர் எண்ணி விடாமல்.
சோ வென் வி ஃபாலோ ஜீசஸ், வாட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் வி ஷுட் டூ?
நாம் இயேசுவை பின்பற்றும் போது முதலாவது செய்ய வேண்டியது என்ன?
பிஃபோர் யூ ஹீல் தி சிக் அண்ட் பிஃபோர் யூ ப்ரீச் டு பீப்புள் அண்ட் பிஃபோர் யூ சேவ் சோல்ஸ்,
மற்ற ஆத்மாக்கள் ரட்சிக்கிறதுக்கு முன்னாலே, ஆத்மாக்களை சுகமாக்குறதுக்கு முன்னாலே செய்ய வேண்டிய முதல் காரியம்,
humble yourself,
உன்னை தாழ்த்து.
All through his life he humbled himself.
அவர் வாழ்நாள் முழுவதும் தன்னை தாழ்த்தினார்.
He never exalted himself at any time.
அவர் எந்த சமயத்திலும் அவர் தன்னை உயர்த்தவில்லை.
They wanted to make him a king, we read in John chapter 6.
யோவான் ஆறிலே அவர் தன்னை அவரை ராஜாவாக்க விரும்பினார்கள்.
What did he do?
அவர் என்ன செய்தார்?
He ran away.
அவர் ஓடிவிட்டார்.
He said, no, God has sent me into the world to be a servant, not a king.
ஆண்டவர் இந்த பூமிக்கு என்னை ஒரு தலைவனாக ராஜாவாக அல்ல வேலைக்காரனாக அனுப்பினார்.
What should you be? What should you be all through your life?
நாம் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்?
Be a servant.
நீங்களும் ஒரு வேலைக்காரர்.
Till the end of your life,
உங்க வாழ்நாள் முழுசும்
be a servant.
ஒரு வேலைக்காரனா இருக்க.
Have you got 10 people in your class?
உன்னுடைய வகுப்புல 10 பேர் இருக்கிறாங்களா?
What should you do?
நீ என்ன செய்யணும்?
Have you got 11 people in your class? 12 people in your class?
11 பேர், 12 பேர் உங்களுடைய குழுவில் வருகிறார்களா?
When Jesus was sitting with 12 people in the table, around the table, what did he do?
இயேசு கிறிஸ்து 12 பேரோட அவர் மேஜையில உட்கார்ந்திருந்த போது அவர் என்ன செய்தார்?
He washed their feet.
அவர் அவருடைய பாதங்களை கழுவினார்.
யூ டூ த சேம் திங்,
நீங்களும் அதை செய்யுங்க.
ஐ டோன்ட் மீன் பிசிக்கலி,
நீங்க உங்க சரீர பிரகாரமா இல்ல,
நாட் லைக் பிசிக்கலி டேக்கிங் யுவர் ஃபீட் அண்ட் வாஷிங் இட் வித் வாட்டர்,
தண்ணியை எடுத்து போய் காலை கழுவிட்டு இருக்கிறது இல்ல.
பட் பி அ சர்வன்ட், தட்ஸ் வாட் ஐ மீன்.
அர்த்தம் என்ன, நீங்கள் ஒரு வேலைக்காரனா இருக்கணும்.
இஃப் யூ காட் 12 பீப்புள் இன் யுவர் கிளாஸ், பி தேர் சர்வன்ட்.
12 பேர் உங்களுடைய குழுவுக்கு வந்தால் அங்கே நீங்கள் ஒரு வேலைக்காரனா இருக்கணும்.
வாட் இஸ் யுவர் காலிங்,
உங்களுடைய அழைப்பு என்ன?
Just like Jesus washed away all the dirt from their feet, your calling is to wash away all the dirt in their life.
Yesu Christ avrudeya paadathil ulla alukkellam kaluvi eduthathu pole mattrudeya vaalkaiyil ulla alukkellam kaluvi edukkiradhukku oru velaikkaranga neenga.
You see some dirt in that brother's life,
adutha sahodarudeya vaalkaiyila oru aluk irundha,
what should you do?
Nee enna seiyadhu?
Find fault.
அவனை குற்றப்படுத்தவா?
No, no, no. Take a bucket, take some water, wash it away.
நீங்க தண்ணீரை எடுத்து அந்த குற்றத்தை கழுவி எடுத்து விடுங்க.
Pray for him.
அவருக்காக ஜெபிங்க.
Share the word of God with him.
தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க.
And with the water of the word of God, wash away his dirt.
தேவனுடைய வார்த்தையாகிய தண்ணீரை வைத்து அவருடைய அழுக்கெல்லாம் கழுவி விடுங்க.
That is what Jesus meant when he said, like I washed your feet, you must wash one another.
ஆகையினால் தான் இயேசு சொன்னார், நான் கால்களை கழுவுனது போல நீங்களும் கழுவுங்கள்.
That is the greatest ministry you can ever have.
உங்க வாழ்க்கையிலே நீங்கள் கொண்டிருக்க வேண்டிய பெரிய ஊழியம் அதுதான்.
Because around us are people with a lot of dirt in their lives.
நம்ம வாழ்க்கையை சுற்றில் இருக்கிற அநேக மக்களுக்கு ஏராளமான அழுக்கு குற்றம் இருக்கிறது.
Do what a mother does when she sees her child dirty.
தன்னுடைய குழந்தை தன்னை அழுக்காக்கி விட்டதென்றால் தாய் அந்த குழந்தைக்கு என்ன செய்வாள்? அந்த அழுக்கையெல்லாம் கழுவி எடுப்பாள்.
That's what we should be.
அப்படித்தான் நாம மற்றவங்க அழுக்க கழுவி எடுக்கத்தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கைவேதிகத்திலே துதிப்போமே.
Yeah, don't just go around proud, I am one of the care group leaders in New Life Assembly of God.
Na puduvaalvu sabaiyila na yaar theriyuma na andha paramarippu kulu thalaivar.
What is that? You're going to go with a badge saying care group leader, New Life Assembly of God.
புதுவாழ்வு அசம்பிளியில பராமரிப்பு குழு தலைவர் பேஜ குத்தி தலைவருக்கா தலைவர்?
Please throw away all these badges and get a bucket of water first.
முதல்ல இந்த பேஜ தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு வாளி எடுத்து தண்ணி எடுத்து குற்றங்களை கழுவுறது.
Not washing people's feet.
அதுதான் ஜனங்களுடைய பாதத்தை கழுவுறது. கை வைத்து கத்திரை துதிப்போமே.
That is a real care group leader.
அவர் தான் உண்மையான பராமரிப்பு குழு தலைவர்.
Where you got a few people God has given you and God says clean these people.
இந்த கொஞ்ச கூட்டத்து ஜனங்களை உங்க கையில கொடுத்திருக்கிறார், அவங்களுடைய வாழ்வின் குற்றங்களை கழுவி அவர்களை
சுத்திகரிக்கிறார்.
இதுவரைக்கு நீங்க அதை செய்திருக்கிறீங்களா?
You can teach and preach and do so many things and not cleanse anything away.
நீங்க ப்ரீச் பண்ணிருப்பீங்க, நீங்க உபதேசம் பண்ணிருப்பீங்க, டிஸ்கஸ் பண்ணிருப்பீங்க, பல காரிய பெரிய காரியம் செய்திருப்பீங்க, அவருடைய வாழ்க்கையில் உள்ள குற்றம் போய்விட்டதா?
You know what the word of God is for.
வேத வசனம் என்ன சொல்லுது?
Let's turn to Ephesians 5.
எபேசியர் 5.
It says here in verse 26.
26வது வசனம் சொல்கிறது.
That Jesus sanctifies the church by cleansing her by the washing of water with the word of God. I don't know which verse it is in Tamil.
26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. 26வது வசனம் எபேசியர் 5:26.
There it says the word of God is like water with which we can cleanse people of all the dirt in their lives.
தேவனுடைய வார்த்தை தண்ணீருக்கு சமமாய் இருக்கிறது, அதை வைத்து சுத்திகரிக்கிற வேலையை செய்யணும்.
And he keeps on doing it so that one day verse 27 the church will not even have one spot on it.
அதை செய்து கொண்டே இருந்தால் வேதம் சொல்லுகிற 27வது வசனத்தில் கரையும் இருக்காது திரையும் இருக்காது.
So that's what we should do.
அதைத்தான் நாம் செய்யணும்.
You take the word of God in your weekly meeting.
தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அந்த வார கூட்டங்களிலே எடுத்து.
What should you do with it?
நாம் என்ன செய்யணும் அந்த வசனத்தை வைத்து?
Now supposing my child is dirty.
ஒருவேளை என் குழந்தை அங்க அசுத்தம் பண்ணிட்டு.
And the whole body is dirty with mud it has played the whole day.
அந்த நாள் முழுசும் விளையாண்டு சகதியை வைத்து மேலெல்லாம் பூசி கொண்டது அந்த குழந்தை.
And I take a bucket of water.
நான் ஒரு தண்ணீர் வாளியில தண்ணி எடுத்து.
And I make my child sit down.
என் பிள்ளை அங்க உட்கார வைத்து.
Now listen.
கவனி.
This water is two parts hydrogen and one part oxygen.
இந்த வாடியில் இருக்கிற தண்ணீர்ல 2% ஹைட்ரஜன் இருக்குது, 1%.
And when these atoms of hydrogen and oxygen mix together, it becomes water.
இந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்துட்டா தண்ணீரா மாறுது.
And I give a big lecture for 1 hour on how water, all the chemistry about water.
எப்படி இந்த தண்ணீர் தண்ணீராய் மாறினது என்று என் பிள்ளைக்கு கொஞ்சம் வயசு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறேன்.
At the end of it, the child is still dirty.
ஆனா இவ்வளவுலாம் அந்த குழந்தை கண்ணை உருட்டி கேட்டாலும் இன்னும் குழந்தை அழுக்காத்தான் இருக்குது.
That is what is happening in many Bible classes today.
இன்னைக்கு அப்படித்தான் அநேக பைபிள் கிளாஸஸ்ல நடக்குது.
We are explaining so many fantastic things, but the poor people are still dirty.
இன்னும் நம்ம பெரிய பெரிய காரியத்தெல்லாம் சொல்றோம், ஆனா ஆள் மாறல, இன்னும் அழுக்காத்தான் இருக்குது.
You don't be a useless mother like that.
இந்த மாதிரி மோசமான தாயானு இருக்காது.
Even if the child does not know how much oxygen, how much hydrogen is in the water, wash it.
தண்ணீர்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குது எவ்வளவு ஹைட்ரஜன் இருக்குன்னு தெரியாட்டாலும் குழந்தை சுத்தமாகணும், அதுதான் முக்கியம்.
Jesus did not give a lecture on water to his disciples. He washed their feet.
இயேசு கிறிஸ்து தண்ணீரை எடுத்துக்கொண்டு அதை பற்றி அவர் ஒன்னும் சொல்லிக் கொண்டிருக்கல, அவருடைய பாதத்தை கழுவினார்.
With the word of God he washes, it says here.
இங்க வேதம் சொல்கிறது அவர் தண்ணீரை எடுத்து அவருடைய கால்களை கழுவினார்.
Now you have conducted many classes so many weeks in your homes.
நீங்க வீடுகளில் எத்தனையோ கூட்டம் நடத்தி முடிச்சிட்டீங்க.
I am not interested to know how clever your lectures are.
நீங்க எவ்வளவு புத்தி கூர்மையா பாடம் நடத்துனீங்கிறது முக்கியம் இல்ல.
The people become clean with the word of God you have given.
தேவ வார்த்தையை வச்சு ஜனம் சுத்தமா இருக்குதா?
Have they stopped fighting in their homes?
அவங்க வீட்டில் சண்டை போடுறது நின்றுக்குதா?
Have they given up their drinking?
அவங்க குடிய விட்டுருக்காங்களா?
Have they given up telling their lies?
பொய் சொல்றதை விட்டுருக்காங்களா?
Have they stopped seeing the filthy cinemas on the television?
வீட்டில் சினிமா பார்த்து அந்த டெலிவிஷன்ல பாக்குறதை விட்டுருக்காங்களா?
How can they give that up if you yourself have not given up watching
the movies? அவங்க எப்படி விடுவாங்க?
What are you going to teach people in your class?
உங்க பாடத்தில் நீங்க என்னத்தை கற்றுக் கொடுக்க போறீங்க?
பிளீஸ் வாஷ் தம்.
முதலாவது கழுவுங்க.
திஸ் சென்னை இஸ் ஃபுல் ஆஃப் டர்ட்டி பீப்புள்.
இந்த சென்னைப்பட்டினம் முழுசும் அழுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க.
Like in everywhere in the world, Bangalore,
எல்லா இடத்துல இருக்கிறது போல இங்கே இருக்கிறாங்க.
God has given us a bucket of water.
நமக்கு ஆண்டவர் நம்ம கையில தண்ணீரை கொடுத்திருக்கிறார், வேதவசனமாய தண்ணீர். ஆமே.
Not to give lectures on water.
நம்ம தண்ணீரை பற்றி பெரிய தேர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு அல்ல.
But to wash people.
அவர்களை கழுவணும்.
It is better to wash one person than to give a lecture on water to 1,000 people.
ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தண்ணீரை பற்றி சொல்லிக் கொடுக்கறதை விட ஒரு ஆளை கழுவுறது, தண்ணியை வச்சு
கழுவுறது.
தேவ வசனத்தை வச்சு 2 மணி நேரம் உங்களோட பிரசங்கம் பண்ணிருக்கிறேன்.
What have I done?
நான் என்ன செய்திருக்கிறேன்?
Have I given you a lecture on the word of God?
தேவ வார்த்தையை வச்சு உங்களுக்கு பெரிய பாடம் படிச்சு கொடுத்தேன்.
I have tried to wash you.
உங்களை கழுவுறதுக்கு தான் நான் விரும்புறேன்.
Go and do the same thing yourself.
நீங்களும் அதே போல மற்றவர்களுடைய வாழ்வை கழுவுங்க, அவர்களை கழுவுங்க.
Let's pray.
நாம் ஜெபம் பண்ணும். கங்களை மூடி நாம் ஜெபம் பண்ணும். ஆண்டவர் திட்டமாய் நம்மோடு கூட பேசியிருக்கிறார்.